நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் வித்யாதரன், கருணாகரன், தமிழ் கவி, உங்க மூணு பேருக்கும் வணக்கம்.
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 இப்போதைய முடிவுகளின்படி கோத்தபய ராஜபக்ஷ அதிபராக மாறும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. மக்கள் தேர்தலில் வாக்களித்திருக்கும் முறையை பார்த்தால் சிறுபான்மை மக்கள் அதிகமாக சஜித் பிரேமதாசாவுக்கும், பெரும்பான்மை சிங்கள மக்கள் குறிப்பாக தென்னிலங்கை மக்கள் கோத்தபய ராஜபக்ஷவுக்கும் அதிகமாக வாக்களித்திருப்பதாக படுகிறது. இப்படி தென்னிலங்கை மக்கள் கோத்தபய ராஜபக்ஷவுக்கு அதிகமாக வாக்களிக்க என்ன காரணம் என்று உங்களுக்கு படுகிறது?
என்னோட சொன்னால், தமிழ் மக்கள் அவர்களுக்கு எதிராக வாக்களித்தாலும் பெரும்பான்மை இன மக்கள் அவர்களை விரும்புகிறார்கள், அவர்களுடைய செயல்பாடுகளை பாராட்டுகிறார்கள் என்றுதான் நாங்கள் இதில் கருதுவோம்.
இது இலங்கையினுடைய சிறுபான்மை பெரும்பான்மை என இரண்டு தரப்புகள் துருவமயப்படுத்தப்பட்டதற்கான தெளிவான, திட்டவட்டமான, மிக வெளிப்படையான செய்தி. தமிழர்கள், முஸ்லீம்கள், மலையக மக்கள் சிறுபான்மையை வாழ்கின்ற இடங்களிலே மிகப்படு தோல்வி அடைந்திருக்கிறார் கோட்டாபய ராஜபக்ஷ. அதற்கு எதிராக மிகப்பெரிய பேரெழுச்சி அவருக்கு சிங்களவர்கள் வாழ்கின்ற இடங்களிலே வந்திருக்கின்றது. அதாவது சிங்கள பௌத்த சிங்களம் ஒரு தரப்பாகவும், தமிழ் முஸ்லீம் மலையக மக்கள் ஒரு தரப்பாகவும் பிரிந்து நிற்கின்ற ஒரு பிரிவினை நிலையை இந்த தேர்தல் மிக தெளிவாக, இலங்கையினுடைய சரித்திரத்திலே இவ்வளவு தூரம் பெரும்பான்மையினரும் சிறுபான்மையினரும் பிரிந்து நிற்கின்ற நிலையை மிக தெளிவாக காட்டுகின்ற ஒரு நிலை உருவாகியிருக்கின்றது. இது தென்னிலங்கையிலே கோட்டாபய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினர் கிளப்பிய பேரினவாதத்துக்கு கிடைத்த பெரு வெற்றி. இது ஒரு நல்ல சமிக்கையாக கொள்ளக்கூடியதாக எனக்கு தோன்றவில்லை.
கருணாகரன், உங்களுக்கு எப்படிப்படுது?
தென்னிலங்கை மக்களுடைய தீர்ப்பு என்பது கடந்த அரசாங்கத்தினுடைய ஒரு பூடகமான தெளிவற்ற தயக்கங்களோட ஆட்சி தங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதும், ஒரு திளக்கமான ஆட்சி தங்களுக்கு தேவை என்ற அடிப்படையிலும் முதலாவது நோக்கிலே அவர்கள் தங்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இரண்டாவது விஷயம், ராஜபக்ச குடும்பங்கள் மீது முன்வைக்கப்பட்ட, அதாவது எண்ணாய இடைவெளி இல்லை, குடும்ப ஆட்சி, ஊழல், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்பால ஒரு புதிய விஷயத்தை தேடுகின்றார்கள். சென்றபடியா தான் அவர்கள் தென்னிலங்கையிலே அந்த அளவுக்கான வாக்களிப்பு வீதம் அங்கே அதிகரித்திருக்கின்றது. அதே வேளையில் வித்யாதரன் குறிப்பிட்டதை போல தமிழ் சமூகம் கோட்டபாய ராஜபக்சவைக்கு சர்வதேச ரீதியாக வழங்க முடியாத ஒரு தண்டனையை தான் வழங்க வேண்டும் என்ற உணர்வோடு வாக்களித்திருக்கின்றது. எனவே இந்த அரசியல் முடிவுகள் என்பது ஒரு துருவமயப்படுத்தப்பட்ட, அதாவது இனப்பிரச்சினை கூர்மையாக்கப்பட்ட ஒரு சூழலை தான் இட்டுச் செல்கின்றது.
ஈஸ்டர் தாக்குதல், அதன் நிமித்தமாக தென்னிலங்கை மக்கள் கோத்தபய ராஜபக்ஷ பக்கம் அதிகமாக சாய்ந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியாதா? என்ன
தனி அந்த விடயத்தை மட்டும் தொகுத்து பார்க்க முடியாது. ஏனென்றால் அதுக்கு அப்பால இந்த கடந்த அரசாங்கத்தின் மீதான ஏராளமான விஷயங்கள் நிறைவேற்றப்பட வேண்டியிருந்தது. அதுக்கான கட்டியமாகத்தான் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல், அதாவது ஈஸ்டர் படுகொலைக்கு முன்னர் நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவில் அமைந்தன. ஆகவே நாங்கள் ஈஸ்டர் படுகொலைகள் தாக்குதலின் விளைவுதான் இந்த வெற்றி, அதாவது தென்னிலங்கை மக்களுடைய வெற்றி, அதாவது கோத்தபாயனுடைய வெற்றி, தென்னிலங்கைகளுடைய தீர்ப்பும் கோத்தபாயனுடைய வெற்றியுமா பார்க்க முடியாது.
வித்யாதரன், உங்களுக்கு எப்படிப்படுது?
என்னை கேட்டிருந்தால் நான் இதை ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அந்த தாக்குதல் என்பது முஸ்லீம் இனத்துக்கு எதிரான ஒரு பெரிய எழுச்சியை தென்னிலங்கையிலே சிங்கள மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கின்றது. அதை திட்டவட்டமாக நல்ல முறையிலே அறுவடை செய்கின்றது மஹிந்த ராஜபக்ச குடும்ப குடும்பங்கள் பேரினவாதத்தை கிளப்பியதன் மூலம். நான் நினைக்கிறேன், தன்னுடைய மேடைகளிலே கலி பிரேமதாஸ் அவர்கள் முஸ்லீம் தலைவர்களை ஏற்றியதை வைத்தே ஒரு வாக்கு வங்கி வாக்கு சுருட்டல், ஒரு பேரழிக்கு ஒரு புயல் மாதிரி சுனாமியாக அள்ளி அடிக்கின்ற ஒரு பண்பியல்வை சாதாரண ஒரு விடயமாக பார்க்கவில்லை. நான் இது ஒரு இனவாத புயலினுடைய ஒரு பெரிய பூகம்பத்தினுடைய விளைவாக பார்க்கிறேன். இது வெறுமனே ஆட்சி மாற்றங்கள், முன்னர் இருந்த ஆட்சியிலே இருந்த கசப்புணர்வுகள், அது காலங்காலமாக இலங்கையினுடைய அரசியலிலே இருக்கின்றது. ஆட்சியிலே இருப்பவர்கள் இறங்குவதும் மற்றவர்கள் மாற்றுவதும் அப்படியான ஒரு நிலைப்பாடாக இதை நான் கடந்த 50 ஆண்டு கருத்திருக்கிறேன். இத்தகைய ஒரு போக்கை பார்க்கவில்லை. வலு தெளிவாக முந்தியும் உண்டு. ரணிலுடைய காலத்திலே, தேர்தல் காலத்திலேயும் சரி, இந்திராவுடைய காலத்திலேயும் சரி, அதுக்கு பின்னர் சரத்பொன் சேகாவற்றை கேட்ட காலத்திலும் கூட தமிழ் பகுதிகளிலே ஒரு பக்கமும் தென்னிலங்கையில் ஒரு பக்கமும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும். இவ்வளவு தூரம் தமிழர் தரப்பு, மலையக தமிழர் தரப்பு, இஸ்லாமியர்கள் பக்கத்திலே இருந்து இவ்வளவு தூரம் ஒரு பேரழிச்சியான எதிர்ப்பும், அதற்கு மாறான ஒரு எழுச்சியும் சிங்கள மக்கள் மத்தியில் வந்ததை நான் ஆட்சி மாற்றமாக பழைய ஆட்சி விதமான கசப்புணர்வால் கொண்டதாக அல்லது அந்த பிள்ளைங்க ஒரு சின்ன சத்தராக இருக்கலாம். ஆனால் இது இனவாதத்தை கிளப்பிய, அது எங்க பக்கத்தில் இருந்து நான் சொல்ல வரவில்லை, பேரினவாதத்தை கிளப்பியதான் முஸ்லீம்கள் தங்களை பாதுகாப்பதற்காக எடுத்துக்கொண்ட முடிவா, தமிழர்கள் தங்கள் மீது இழைக்கப்பட்ட யுத்த குற்றங்களுக்கு எதிரான நியாயத்தின் விடயத்தினுடைய விளைவா அல்லது மலையக மக்கள் காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட தங்களுடைய எதிர்ப்புணர்வால் வந்ததா அல்லது மலையக மக்கள் தங்களுடைய சக சிறுபான்மையினரான வடக்கு கிழக்கு தமிழர்களும் முஸ்லீம்களுக்கு மீதுகின்ற கொடுமையின் விடைவை ஆக வந்த எழுச்சியோ தெரியவில்லை. இது திட்டவட்டமாக மிக தெளிவாக இரண்டு இனங்களுக்கு பெரியக்கும் சிறுபான்மை இனத்துகளுக்கும் இடையான முரண்பாட்டின் உச்ச வெளிப்பாடையதான் அதனுடைய விளைவுதான் இவ்வளவு தூரம் வாக்குகள் சிதறி போகவும் இவ்வளவு தூரம் எழுச்சி பெறவும் அதை வரிவாக செய்ய இரண்டு தரப்புகளும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துகின்ற ஒரு நிலைமையும் இருந்தது. இது நான் நினைக்கிறேன் தவறான தோற்கப்பட்ட நாடாக என்ற திசையை நோக்கி நகர்வதற்கான முதல் அடி போல எனக்கப்படுகிறது.
யுத்தத்தின் பின்னணியில் எங்களுக்கு நடந்த அபிவிருத்தி திட்டங்களையும் கடந்த ஆட்சியின் போது தமிழ் மக்களுக்கு நடந்த அபிவிருத்தி திட்டங்களையும் நாங்கள் கணக்கில் எடுத்து பார்த்தால் யுத்தத்தை அடுத்து மகிந்த ராஜபக்சவுடைய ஆட்சி இருந்த காலத்துல ஏற்படுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களும் வேலைகளையும் தவிர கடந்த கால ஆட்சியின் போது அதாவது மைத்ரி பால சிறிசேனாவுடைய ஆட்சி காலத்தில் விகாரைகளை தவிர வேறு எதுவும் உங்களுடைய மண்ணில் எழும்பது.
தமிழ் கவியினுடைய கருத்திலே ஒரு விடயம், எல்லா தலைவர்களுடைய காலத்திலும் குற்றங்கள் இணைக்கப்பட்டன இல்லை என்று சொல்லவில்லை, அதை மறப்பதற்கு அருமில்லை. ஆனால் கோட்டாபய மஹிந்த ராஜபக்ச கூட்டு புரிந்த அட்டகாசத்தை இதன் மூலம் நியாயப்படுத்துவது என்று மிக கேவலமானது. சந்திரிகா காலத்திலே இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கு குறைந்தபட்சம் தண்டனை வழங்குகின்ற ஒரு இணக்கத்துக்காவது ஏற்பாட்டுக்காவது சந்திரிகா வழங்கினார். முக்கியமாக கிருஷாந்தி கொலை வழக்கு எடுத்துக்கொண்டால் அந்த வழக்கிலே கண்டிக்கப்பட்டவர்கள் அந்த வழக்கிலே குற்றம் இழைத்தவர்கள் கண்டிக்கப்பட்டார்கள். கண்டிப்பதற்காக நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லுகின்ற நிலைமை இருந்தது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இவ்வளவு தூரம் பல்லாயிரக்கணக்கு அதிலே ஒரு விடயத்தை தெளிவாக பார்க்க வேண்டும். இந்த அவர் செய்தார் இவர் செய்தார் என்று நியாயப்படுத்தல் தமிழர்களை கொச்சப்படுத்துகின்ற ஒரு விடயமா தொடர்கின்றது. முக்கியமாக நீங்கள் சிந்திக்க வேண்டியது திக் பாப்புலேட்டட் ஏரியால டிகிரி ஆஃப் வார் எப்படி நடத்துவது என்பது. அது தமிழர்களை மாட்டு மந்தையாக ஆட்டு மந்தையாக நினைத்துக் கொண்டு ராஜபக்ச குடும்பம் நடத்திய யுத்த நடவடிக்கையை சந்திரிகா நடத்திய யுத்த நடவடிக்கையோடு அல்லது ஜேஆர் நடத்திய யுத்த நடவடிக்கையோடு நாங்கள் ஒப்பிட முடியாது. இது நான் ஒரு நீண்ட விவாதத்துக்குரிய பொருள். ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள், இன்று வரை கோட்டாபய ராஜபக்ச திருப்பி சொல்லுகின்ற ஒரு விடயம், அவருடைய ஆட்சி காலத்திலே எந்த ஒரு ராணுவ வீரரும் தமிழருக்கு எதிராக எடுத்த இந்த நடவடிக்கையும் மனித உரிமை மீறல் அல்ல அப்படி கூறி யாருக்கு எதிராகவும் ஒரு விசாரணை கூட அவர் நடத்தவில்லை. தமிழருக்கு எதிராக இழைக்கப்பட்ட எல்லா குற்றங்களும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளாக அமுகப்படுத்துகின்ற ஒரே தலைமை ஆட்சி பூர்வம் இது மாத்திரம்தான். ஆகவே இதை இதற்கு முன்னர் ராணுவ ரீதியிலே வலுப்படுத்திய ராணுவ தலைவர்கள் அல்லது அரசியல் தலைமுறையோடு ஒப்பீடு செய்வது என்பது மிக கொச்சத்தனமானது. அந்த கொச்சத்தனத்தினுடைய வெளிப்பாட்டைத்தான் தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் மலையக மக்களும் இந்த தேர்தலிலும் வெளிப்படுத்தி நிற்கிறார்கள். இது வந்து தெளிவான செய்தி.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் இலங்கை அதிபர் தேர்தல் முடிவு குறித்து விவாதித்துக் கொண்டுள்ளோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டிருப்பவர்கள் இலங்கையிலிருந்து பிரபல அரசியல் ஆய்வாளர்கள் வித்யாதரன் மற்றும் கருணாகரன் ஆகியோர். இவர்களோடு விடுதலை புலிகளின் காலத்தில் அவர்களின் ஊடகத்தில் பணியாற்றியவரும் முன்னாள் போராளியுமான தமிழ்கவி அவர்கள். அந்த வாக்களிப்பு விகிதத்தை பார்த்தீங்கன்னா அது யாழ்ப்பாணம் திருகோணமலை மட்டக்களப்பு அப்படின்லாம் தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் கடந்த தேர்தலை விட அதிகமான மக்கள் வாக்களித்துள்ளார்கள். ஆனால் கடந்த தேர்தல்களும் ஒப்பிட்டால் நீங்கள் சொன்னது மாதிரியே சிறுபான்மையின மக்களின் வாக்குகள் வந்து ஒரு முடிவை நிர்ணயிக்கும் சக்தியை இழந்து விட்டதுங்கிற மாதிரியான ஒரு முடிவை வந்து இந்த தேர்தல் முடிவு காட்டுது.
நான் நினைக்கிறேன் இது வலு தெளிவான தென்னிலங்கை முக்கியமாக சிங்கள பேரினவாதம் ஐக்கியப்பட்டிருக்கிறது, பேரெழுச்சி கொண்டிருக்கின்றது, சிறுபான்மையினரை அடக்கி என்பதில் ஒரு திட்டவட்டமான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. இது அவர்களுடைய அரசியல் கடந்த அவர்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாட்டு கடந்த இனவாத சிந்தனையினுடைய வெளிப்பாடு. அதில் எந்த சந்தேகமும் இதில் இருப்பதாக இல்லை.
ஒரு தடவை அல்ல சில சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் அப்படியான வாய்ப்பு கிடைக்கும். சிறுபான்மையின மக்களை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கான சரியான வலுவை சிறுபான்மையின மக்கள் வாக்கிலும் பெறவில்லை. கடந்த முறை தேர்தலில் சிறுபான்மையின மக்களின் வாக்கு கிடைத்தது உண்மை, தீர்மானிக்கக்கூடியதாக இருந்ததும் உண்மை. அந்த பாடங்களை சிங்கள சமூகம் படித்துக் கொண்டது. ஆகவேதான் அவர்கள் திரண்டு இந்த தடவை சிறுபான்மையினுடைய மக்களுடைய வாக்குகளை இல்லாமல் ஒரு ஜனாதிபதி ஒரு அதிபரை தெரிவு செய்யலாம் என்ற தீர்மானத்துக்கு வந்தார்கள். ஆகவே சிறுபான்மையினை சமூகங்கள் ஒரு பாடத்தை படித்துக் கொள்ள வேண்டும், தாங்கள் ஒரு தீர்மானகரமான சக்தியா என்ற கேள்வியை அவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும்.
கோத்தபய ராஜபக்ஷ அதிபராக மாறுறான்னு வச்சுக்கோமே, இப்ப அவர் வந்து தமிழ் மக்களை பொறுத்த அளவுல அல்லது காணாமல் ஆக்கப்பட்ட பின்னணியில் உள்ள குடும்பங்களுக்கு போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, இப்படி சிறுபான்மை மக்களுக்கு அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்?
கோத்தபாய ராஜபக்சவனுடைய காலத்திலே அவர் செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏன்னு சொன்னா, நான் கூட ஒரு முன்னாள் போராளி தான், அதுவும் ஊடகத்துறையில வேலை செய்த ஒரு போராளி. 10,000 மேற்பட்ட போராளிகளை விடுதலை செய்திருக்கிறார்கள். மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவர்கள் கூட விடுதலை செய்யப்பட்டு அவர்கள் வெளிநாடுகள்ல போயும் இருக்கிறார்கள், இங்கே உள்ளுக்கும் இருக்கிறார்கள். ஒரு 100,000 போராளிகளை இன்னும் சிறையில வைத்துக் கொண்டு அவர்களில் ஒருவரைத்தானும் விடுதலை செய்ய முடியாதபடி கடந்த அரசாங்கம் திணறிக் கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன், கோத்தபாய ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு முடிவு பிறக்கும். அடுத்தது, காணாமல் ஆக்கப்பட்டோர் என்று அந்த மக்களிடையே அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஏராளமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கான ஒரு தீர்வை கொடுக்க முடியாத நிலையில கடந்த கால அரசாங்கம் திணறி இருக்கு. கோத்தபாய ராஜபக்த கட்டாயம் அவர்களுக்கு ஒரு தீர்வு வழங்குவார் என்றது எனக்கு நம்பிக்கையான ஒரு விஷயம். அடுத்ததாக, மஹிந்த ராஜபக்த காலத்துல கட்டப்பட்ட பல கோடி ரூபாய் மக்கள் பணம் செலவழித்து கட்டப்பட்ட வர்த்தக மையங்கள், துறைமுகங்கள், ஏனைய வேலை திட்டங்களை வழங்கக்கூடிய தொழில் அகங்கள் எல்லாம் மூடப்பட்டு கிடக்கிறது. மைத்ரிபால சிறிசேனாவுடைய காலத்திலே அவை இறுக்கி பூட்டப்பட்டு விட்டன. கோத்தபாய ராஜபக்சவனுடைய அந்த ஆட்சி காலம் வருமாயிருந்தால் அவை அனைத்தும் திறக்கப்பட்டு மக்களுக்கான வேலை வாய்ப்பும் மக்களுக்கான வசதிகளும் பெருக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர் செய்வார்.
ராஜபக்சர்கள் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த போது அவர்கள் யுத்தத்தை முடித்தவர்கள், யுத்தத்துக்கு பிறகான வேலைகளை, போஸ்ட் போருக்கு பிறகான வேலைகளை சிறப்பாக செய்திருப்பார்களா இருந்தால் பிற்காலத்தில் உள்ள நெருக்கடிகளை அவர் சந்தித்திருக்க மாட்டார்கள், பின்னடைவுகளையும் சந்தித்திருக்க மாட்டார்கள். அது ஒரு பாடம் அல்ல, படிப்பினையாக இருந்திருக்கும். இரண்டாவது, அவரோட உரையாடக்கூடிய ஒரு தரப்பாக இனி சிறுபான்மையை தரப்பு மாறும். அது தமிழ் தேசிய கூட்டம் தமிழ் தரப்பாக இருக்கலாம், முஸ்லீம் தரப்பாக இருக்கலாம், மலையக தரப்பாக இருக்கலாம், உரையாடலை செய்யக்கூடிய தரப்பாக மாற வேண்டும். அரசியல் அரசியல் வந்து எதிர் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பதிவில் என்று சொல்லுவாங்க. அரசியல் என்பது விவகாரங்கள் தான். விவகாரங்களை கையாளக்கூடிய தயார் நிலையோடும் அந்த தரப்புகள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொள்வது என்றால் மிக மோசமான ஒரு இனவாத சூழல் இன்னும் மேலும் மேலும் கூர்மப்படுத்தப்படும், இன முரண்பாடு அதிகரிக்கும். இன முரண்பாடுகள் இந்த கூர்மப்படுத்தப்படும் இன முரண்பாடுகளின் விளைவு என்பது மிக மோசமான அழிவுகளை கொண்டு முடிக்கும். இலங்கை ஒரு சிறிய நாடு, ஒரு 2 கோடி மக்களை கொண்டிருக்கும் நாடு, ஒரு அழகிய நாடு, வளமுள்ள நாடு, மிக மோசமான சீரழிவான நிலைக்கு போக வேண்டிய அபாயத்தில் இருக்கின்றது. இது வேட்டுக்கு போட்டியான பூம்பரசியலை செய்ய முடியாது. அது ஆட்சியில் இருப்பவன்தான், குடிமக்களின் சரிதான்.
தமிழ் மக்களின் இன பிரச்சனைக்கான தீர்வின் போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு
படுது? 1947 இன்று வரைக்கும் தமிழர்களுடைய கட்சி தலைமைகள் இதற்காக பாடுபட்டனவா? எதுவுமே இல்லை. யுத்தம் நடந்த அந்த 30 ரத்தம் சிந்தியவர்களை தவிர, இந்த மண்ணின் விடுதலைக்காக, இந்த மக்களின் உரிமைக்காக தாங்கள் வாக்கு கேட்போம் என்று சொல்லி பெரும்பாலும் மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஆட்சிக்கு போன தமிழ் தலைவர்கள் மக்களை அவ்வப்போது திசை திருப்பி இருக்கிறார்களே தவிர எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அல்லது யுத்தத்திலே கொல்லப்படாமல் காணாமல் போனவர்கள் அல்லது அதற்கு முதல் எங்களுடைய மண்ணிலே அழிக்கப்பட்ட சொத்துக்கள், கவரப்பட்ட சொத்துக்கள், இவற்றுக்கான நட்டகீடுகளை கூட வழங்காமல் தான் இந்த அரசாங்கம் ஆட்சியிலே இருக்கு. யுத்தத்தில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை எந்த நிவாரணமும் வழங்கப்படவில்லை. அவர்களுடைய பெருமளவு சொத்துக்கள், கோடிக்கணக்கான சொத்துக்கள் நாங்கள் எடுத்து போட்டிருக்கிறோம். கோடிக்கணக்கான சொத்துக்கள் பழைய இரும்பாக கூட விற்கப்பட்டது. ஆனா ஏன் இதுக்காக தமிழ் தலைவர்கள் வாய் திறந்து ஏதாவது எங்காவது பேசியிருக்கிறார்களா? ஆட்சி விஸ்திரமாகின உடனே தாங்களும் அந்த கட்சிக்கு ஆதரவு அளித்து அவர்கள் ஊடாக நாங்கள் உங்களுக்கு பெற்று தருவோம், அவர்கள் ஊடாக நாங்கள் பெற்று தருவோம் என்று சொல்லிக்கொண்டே அவர்களோடு போய் விருந்து உண்டு விட்டு இங்கே வருவார்கள். இங்கே வரும்போது பார்த்தீர்களா இருந்தால் அரசியல் தலைவர்கள், சிங்கள அரசியல் தலைவர்கள் இங்கே வரும்போது அவர்கள் அவர்களோடு திரிய மாட்டார்கள், இங்கே வந்து திரிய மாட்டார்கள். என்னன்னு சொன்னா தாங்கள் கோபமா, அவர்களோடு பகையம். ஆனால் அடுத்த நாளே அலரி மாளிகையில கூட விருந்து உண்டு கொண்டாடுகிற படம் பத்திரிகைகளே வந்தது. இப்படி தமிழர்களுக்கு இருமுகம் காட்டி கொண்டிருக்கிற இந்த தமிழ் தலைவர்கள் இருக்கிற வரைக்கும், இந்த தமிழ் தலைவர்களை எங்களுடைய மக்கள் மாற்றாத வரைக்கும் இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்துல அல்லது சஜித் பிரேமதாசாதான் ஆட்சிக்கு வந்து ஆட்சி செய்தாலும் எங்களுடைய தமிழ் தலைமைகள் தங்களுக்காக, தங்களுடைய நலனுக்காக நடக்கிற காலம் போய் மக்களுக்காக உப்ப பேசத்து வந்துகிறார்களோ அப்ப தமிழ் மக்களுடைய உரிமையை நாங்கள் கேட்கலாம். தமிழ் மக்களுக்காக பேசுறதுக்கு ஒரு தலைவர்களும் இன்னும் இல்லை. 60 ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இப்பவும் அதேதான் நடந்திருக்கு.
கோத்தபாயவுக்கு வேற என்ன சவால்கள் காத்திருப்பதாக உங்களுக்கு படுகிறது?
அவருக்கு எதிரான, அவருக்கு மாற்றான பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசு அல்லது பெரும்பான்மையை நாடாளுமன்றத்தில் காட்டக்கூடிய ஒரு அரசு இருக்கின்றது. அவருக்கு முக்கியமான விடயம் அவருடைய 19வது திருத்தத்தின் கீழ் அவருடைய அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே அவர் மற்ற இனங்களை அனுசரிக்கின்ற அல்லது நெருங்கி போகின்ற வழிவகைகளை பார்க்க வேண்டும். யாழ்ப்பாணத்திலே அவருடைய தேர்தல் பெறுபவர்கள் மிக தெளிவான செய்தியை அவருக்கு சொல்லியிருக்கின்றனர். அவர் மாவட்டத்திலே 23,000 வாக்குகள் எடுத்திருக்கிறார். 3,12,000 வாக்குகள் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து ஐக்கிய தேசிய கட்சிகள் அல்லது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தலைத்த இடத்திலே ஆக 23% குறைவான வாக்கைத்தான் அவர் பெற்றிருக்கிறார். சிறுபான்மை மக்களால் நிராகரிக்கப்பட்ட தலைவர் தான் என்பதை புரிந்து கொண்டு அதிலிருந்து மீடுவதற்கான சிறுபான்மை மக்களை வெல்லுவதற்கான அந்த வழிவகைகளை காண்பதுதான் அவருடைய முக்கிய கடமையாக இருக்க வேண்டும். அதை புரிந்து கொண்டாரால் நாடு சுழற்சியத்தை நோக்கி நகரும். ஆனால் எனக்கு அப்படியான நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் கடந்த கால செயற்பாடுகள் தங்களுடைய குடும்ப ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லது குடும்ப அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக தொடர்ந்து இனவாதத்தை கிளப்புகின்ற போக்குகள் போன்றவை நிச்சயமாக அவர்களை திரும்ப விடுவதில்லை. முஸ்லீம் தமிழ் மலையக தமிழர்களோடு ஒரு நெருக்கமான உறவாடலை ஏற்படுத்தி குறிப்பிட்ட காலத்துக்கு தமிழர்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்கு நான் 6 மாதத்தில் தீர்ப்பேன் என்று பேசி முடித்து முடிவுக்கு வருகின்ற நிலைப்பாட்டை அவர் வெளிப்படுத்துவாரானால் அதை கூட அவருக்கு செய்வதற்கு நாடாளுமன்ற பலம் இருக்குமா? பிப்ரவரி 22 பின்னர் நாடாளுமன்றத்தை கலைத்து அந்த வேலையை செய்வாரா என்பதை எல்லாம் பார்க்க வேண்டும். தேர்ந்தவாதத்தில் இருந்து மீண்டும் மிதவாதமாக அந்திய சிறுபான்மை இனங்களையும் அழைக்கின்ற ஒரு பண்பியலை முதலாவது நடவடிக்கையிலிருந்து அவர் காட்டுவார். ஆனால் அவருக்கு அது ஒரு நாட்டுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல எதிர்காலமாக அது அமையும். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக திருளவும் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
மிக நன்றி வித்யாதரன், கருணாகரன், தமிழ்கவி, உங்க 3 பேருக்கும் மிக்க நன்றி.
நன்றி
நன்றி
நன்றி வணக்கம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.